வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்படை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி தாங்க பேச போறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரந்தோறும் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் பொது அறிவு நிகழ்ச்சியின் வாயிலாக இந்திய குடியரசு தலைவர் என்ற தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். தேர்தல்களில் சாதாரண குடிமக்கள் வாக்களித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை என்பது வேறு. சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியும். நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது. பொது தேர்தல்களில் அனைத்து வாக்குகளும் ஒன்றுக்கொன்று சம மதிப்பு உள்ளவை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எல்லா வாக்குகளும் சமமானவ அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பும் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பும் இணையானவை அல்ல. இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் ஒன்றிய ஆட்சி பகுதிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4120. மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 776. ஆக சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்தால் இந்த தேர்தலில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை 4896. சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய வாக்குகளின் ஒட்டு மதிப்பு 549495. இந்த ஒட்டுமொத்த வாக்கை எப்படி கணக்கிடுகிறார்கள்? முதலில் ஒரு மாநிலத்தின் அல்லது ஒன்றிய ஆட்சி பகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1000 பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணிக்கையை கொண்டு அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையை வகுத்தால் கிடைக்கும் என்றால் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வாக்கின் மதிப்பு. இதனால் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஒருவரின் வாக்கு மதிப்பை விட அதிக மக்கள் தொகை மாநிலத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு என்பது 208. சிக்கிமில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வாக்கின் மதிப்பு 7. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒருவருடைய வாக்கின் மதிப்பு 708. இதை எப்படி கணக்கிடுகிறார்கள்? சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த மதிப்பான 549495 என்ற எண்ணை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எண்ணிக்கையை 776 கொண்டு வகுப்பதன் மூலம் 708 வாக்கின் மதிப்பு கிடைக்கின்றது. ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு 549408. இதை எப்படி கணக்கிடுகிறார்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வாக்கின் மதிப்பை 708, ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் 776 மூலம் பெருக்குவதன் மூலம் கிடைக்கின்றது. ஆக ஒரு குடியரசுத் தலைவரின் தேர்தலில் ஒட்டுமொத்த வாக்குகளின் மதிப்பு என்பது 1,98,909,903 என்று கணக்கிடுகிறார்கள். அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்கின் மதிப்பு என்பது 549495. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு என்பது 549408. இவற்றையும் கூட்டுவதன் மூலமாக தான் 1,98,903 என்று கணக்கிடப்படுகிறார்கள். ஆக நம் நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர், நியமன உறுப்பினர் உட்பட அனைவரும் வாக்களித்து குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். குடியரசுத் தலைவரை தலைவராக தேர்ந்தெடுப்பவர்கள் 35 கடந்த இந்திய குடிமகனாக, மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். இந்த பதவிக்கான வேட்பாளரை நாடாளுமன்ற உறுப்பினர் 20 பேர் முன்மொழிய வேண்டும். 20 உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். குடியரசுத் துணைத் தலைவரே மாநிலங்களவையின் தலைவராகவும் செயல்படுவார். குடியரசுத் தலைவர் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பதவி விட்டு நீங்கும் நிலை ஏற்பட்டால் குடியரசுத் துணைத் தலைவர் 6 மாத காலம் வரை குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார். அதற்கு தேர்தல் நடத்தப்பட்டு புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் வழங்க வேண்டும். இப்படி பல்வேறு அரசியலமைப்பு சட்டம் விளக்கப்பட்டாலும் இதில் முக்கிய தகவல்களாக இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் 35 வயது கடந்த இந்திய குடிமகனாக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதியை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் மட்டுமே நடத்தும். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் சர்ச்சைகள் வந்தால் அதை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும். தேர்தல் முறைகேடு அல்லது தகுதி இழப்பின் காரணமாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்க செய்யவும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கே உள்ளது. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஒரே நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். குடியரசுத் தலைவர் பதவி விலகினால் அதற்கான கடிதத்தை குடியரசு துணைத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகே சட்டமாக்கப்படுகிறது. பண மசோதா, அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா ஆகியவற்றை தவிர தன்னுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்களை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பலாம். பிரதமருக்கு ஒன்றிய அமைச்சர்களுக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் குடியரசுத் தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள் நியமித்தல், இடம் மாறுதல்கள், பதவி நீக்கம் செய்தல் ஆகியவற்றை குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களாகும். வெளிநாடுகளுக்கான தூதுவர்கள் IAS, IPS, IFS போன்ற அதிகாரிகள், அட்டர்னி ஜெனரல் உள்ளிட்ட பல பதவிகளுக்கு தகுதியான நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் மாநிலங்களவை அறிவியல், கலை, இலக்கியம், சமூகம், சேவை ஆகியவற்றை சேர்ந்த துறைகளை சேர்ந்த 12 உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் எந்த ஒரு நாட்டுடனும் போர் பிரகடனம் செய்யவும் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் உள்நாட்டில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நெருக்கடி நிலையை பிறப்பிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இராணுவம், விமானப்படை, கப்பற்படை ஆகிய 3 அங்கங்களையும் கொண்ட இந்திய பாதுகாப்பு படையின் உச்சநிலை தலைவர், சுப்ரீம் கமாண்டர் நமது குடியரசுத் தலைவராவார். இவ்வாறு ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பொது அறிவு செய்தியாக இருந்தாலும் இதை வாரந்தோறும் கேட்டு குறிப்பெடுத்து நாளை ஆட்சியாளராக, அரசு அதிகாரியாக வருவதற்காக தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்களுக்கு இது ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாக புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வடிவமைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய பல அருமையான தகவல்களை நமக்கு எடுத்து கூறிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.